வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மரமே, கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மரமே, கோர மனித கொலை செய்தார் கோர காட்சி பார் மரமே, மனமே கொல்கதாவே கொலை மரமே கொர மரணம் பாராய் மனமே.
அன்பான நேயர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருப்பவரானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நமது TWR நிகழ்ச்சிகளை உங்கள் போனில் ஆண்ட்ராய்டு ஆப் மூலம் கேட்பதற்கு நீங்கள் தொடர வேண்டிய லிங்கை பெற்றுக்கொள்ள radio882.com அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் TWR இந்தியா மீடியா என்று டைப் செய்யுங்கள். TWR இந்தியா மீடியா.
கந்தை அணிந்தார் நிந்தை சுமந்தார் கல்வர் நடுவே கொலை மரத்தில், எந்தனை மிக்க இத்தனை பாடே எந்த ஜீவநாயகா, எந்த ஜீவநாயகா, கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மரமே.
கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் கொல்கதா என்ற தலைப்பில் வெளியான MP3 CD எங்களிடம் உள்ளது. தேவைப்படுவோர் இதனை வாங்குவதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ள உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது தொலைபேசி எண் 0444-908-1221. மறுபடியும் 0444-908-1221.
Alleluia, 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 Enrendrum, Alleluia, Enrendrum, Kolkadave, Kolai Marame, Kora Maranam, Parai Marame, Kolkadave, Kolai Marame, Kora பாராய் மனமே, கோர மனிதர் கொலை செய்தார் கோர காட்சி பார் மனமே, கோர காட்சி பார் மனமே.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-1225.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே 2 பேதுரு நிருபத்தை கற்று வருகிறோம். 2 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனம் முதல் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 3-4 வசனங்களை சிந்தித்தோம். அதிலே கள்ள போதகர்கள் பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்றும், மட்டுமல்ல இப்படிப்பட்டவர்களுக்கான தண்டனை அழிவு வரும் என்பதையும் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு வரும் தண்டனையானது தப்பாதது என்பதை நினைவுபடுத்துவதற்காக பாவம் செய்த தூதர்களுக்கு வந்த தண்டனை குறித்து அவர் அறிவித்தார். இன்று நாம் 5 வசனம் முதல் தொடர்ந்து சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 2:5, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. முதலாவதாக பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் என்ற வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். 2 பேதுரு 3 அதிகாரத்திலே 3 உலகங்களை குறித்து பேதுரு கூறப்போகிறார். அதாவது கடந்த காலத்தில் இருந்த உலகம், நிகழ்கால உலகம், எதிர்காலத்து உலகம். இந்த வசனத்திலே பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் என்று கூறியிருக்கிறார். அதாவது நோவாவின் காலத்திற்கு முந்தைய காலத்தை, உலகத்தை அது குறிக்கிறதாயிருக்கிறது. ஆனால் நோவா முதலான 8 பேரை ஆண்டவர் காப்பாற்றிவிட்டார். நோவாவை குறித்து சொல்லும்பொழுது அவன் நீதியை பிரசங்கித்தவன் என்று சொல்கிறார். நோவாவோடு கூட அன்று 7 பேர் தப்பு வைக்கப்பட்டார்கள். அது நோவாவின் மனைவி, அவனுடைய 3 குமாரர்கள், அவர்களுடைய மனைவிமார். இவர்கள்தான் பெருவெள்ளத்திற்கு தப்பினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவபக்தி நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணினார். அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்கள் தேவ பயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை, உண்மையான தெய்வத்தை தங்கள் சமயத்திலிருந்து அவர்கள் விட்டுவிட்டார்கள். கடவுள் என்று ஒருவர் இல்லை என்பது போல அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மாம்சத்திலே வாழ்ந்தார்கள். இந்த அநேகருடைய இருதயத்திலே இருக்கிற ஒரு தவறான எண்ணம் என்னவென்றால், நமது மாம்சத்திலே ஏதோ நல்லது இருக்கிறது என்று எண்ணுகிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், ரோமர் 7:18, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். டாக்டர் டன்ஃபுல் என்பவர் மலைவாழ் மக்களை குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள காடுகளிலே வசிக்கும் JK என்னும் மக்கள் இனத்தை குறித்து இவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். தாய்மார் 3 வயதான தங்கள் பிள்ளைகளை தாங்களாகவே வளரும்படியாக விட்டுவிடுவார்களாம். அவர்கள் ஆங்காங்கே கிடைக்கிற பழங்களை பொறுக்கி உண்டு பிழைத்தாலும் மறித்தாலும் அதை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறதில்லை. வளரும் பிள்ளைகள் மிருகங்கள் ஆங்காங்கே தின்று போட்டிருக்கும் மீதியை எடுத்து உண்பார்கள். வலிமை உள்ளவர்கள் வயதானவர்களுடைய கரத்திலிருந்து அவர்கள் சேகரித்திருக்கிற உணவை பறித்துக் கொள்வார்கள். இவர்களுடைய வார்த்தை மிருகத்தனமாயிருக்கிறது என்று சொன்னால் மிருகத்திற்குரிய மதிப்பும் போய்விடுகிறது என்று அவர் எழுதுகிறார். இந்த இன மக்கள் கற்றுக் கொடுக்கிற உண்மை என்ன? மனித சமுதாயத்திலே இன்றைக்கு மனிதன் அறிந்துள்ள விலையுயர்ந்த குணநலன்கள் இயற்கையாக அவனுக்கு இல்லை. கடவுள்தான் மனிதனுக்கு இத்தகைய நிலைமையிலேதான் வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்வான வரைமுறையை கொடுத்திருக்கிறார், ஒழுக்க நெறிகளை கொடுத்திருக்கிறார். எனவே பவுல் கூறுகிறது போல, நம் மாம்சத்திலே நன்மை வாசமாயிருக்கிறதில்லை. அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமான பாதையிலே மக்கள் வாழ்ந்த காலத்திலே, எந்த சட்டத்திட்டங்களும் இல்லாத காலத்திலே நோவா வாழ்ந்திருக்கிறான். அந்நாட்களிலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார் என்று ஆதியாகமம் 6:5 பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொடூரமான காரியங்கள் நடைபெற்றது. எனவே தேவன் வெள்ளத்தினாலே ஒரு அழிவை கொண்டு வந்து நோவாவிற்கு முற்காலத்திலே அந்த பூர்வ காலத்தை முழுவதுமாய் அழித்து போட்டார். நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற அத்தனை பேரும் கடவுளற்றவர்களாய் இருந்தார்கள். அந்த காலத்திலே தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து உலகத்தை அழித்தார். நோவாவின் காலத்திலே செய்யாதிருந்திருப்பார் என்றால், சிறிது காலத்திலே உலகத்திலே எந்த ஒரு நீதிமானும் இல்லாமல் அத்தனை பேருமே அழிக்கப்படும் ஒரு நிலைமை இருக்கும். தேவன் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பினாலேதான் எதிர்காலத்தை மனதிலே வைத்தவராக அந்நாளிலே அவர் செயல்பட்டார். இது மனுக்குலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையையும் மதிப்பையும், அவர் உருவாக்கின ஜீவனை குறித்த பொறுப்பையும் வெளிப்படுத்துகிறது. பெருவெள்ளத்தை தொடர்ந்து பாவத்தையும் மீறுதல்களையும் வரையறை செய்வதற்காகத்தான் தேவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினார். ஆதியாகமம் 9:6 பாருங்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த சட்டத்திற்கு எதிரான கொலை செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகளிலே ஒன்று கூறுகிறது என்று வாதாடுவது தவறான காரியம். ஏனென்றால் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கூறப்பட்டிருக்கிற வார்த்தையின் சரியான பொருள் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனை குறித்த கசப்பையும் வெறுப்பையும் இருதயத்தின் உள்ளே வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான். மாம்சீகமாக கோபத்திலே வெறுப்பிலே அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான். மற்றொரு மனிதனை அவன் கொலை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். அப்படி செய்வதும் கொலைக்கு சமமாயிருக்கிறது. ஆனால் தேவாதி தேவன் அரசாங்கங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுமதி என்னவென்றால், கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்தவன் தண்டிக்கப்படாமல் விடப்படும் பொழுது நாம் மனித குலத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை. கொலை செய்தவன் கொலை செய்யப்படும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையின் விலையை உணர்ந்து அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம். யாராவது ஒருவரை கொலை செய்தவன் தன்னுடைய சுய இச்சையினாலே பாவமான காரணத்திற்காக கொலை செய்திருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை தண்டிக்க தேவன் அரசாங்கத்திற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பொதுமக்களின் அனுதாபம் குற்றவாளியின் பக்கமாய் சாய்ந்திருக்கிறது. அவன் மேலே பரிதாபப்பட்டு அவன் ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையை பறிப்பதற்கு நாம் விரும்பவில்லை என்று கூறுகிறோம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட மனிதன் ஏற்கனவே மற்றொருவனுடைய வாழ்க்கையை பறித்து விட்டானே. மென்மையான இருதயம் கொண்ட அநேக நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை விட்டும் அவருடைய வார்த்தையை விட்டும் தூரமானவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி தண்டனைகள் குறைக்கப்பட்டபடியினாலே இந்த உலகத்திலே அக்கிரமங்களும் அட்டூழியங்களும் சட்டத்திற்கு மாறான காரியங்களும் பெருகிக் கொண்டே செல்கிறது. உண்மையாகவே கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் அறிந்தவர்கள்தான் தெளிவான தீர்மானம் எடுக்க முடியும். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட வேண்டியவர்கள் தெருவிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே மதிப்பும் மரியாதையும் உள்ள நேர்மையான ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே பூட்டிக் கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டு கதவுக்கும் எத்தனை எத்தனை பூட்டுகள்! சற்றே எண்ணி பாருங்கள். தவறு செய்தவர்கள் உண்மையாகவே தண்டிக்கப்படும் பொழுதுதான் மனித ஜீவனுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம். நமது தேசத்தின் மேலிருக்கிற சாபம் என்ன? குடிக்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், திருடுகிறவர்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? பள்ளிகளிலே கல்லூரிகளிலே வேதவசனம் மற்றும் நன்னறி பாடங்கள் போதிக்கப்படுவது நிறுத்தப்பட்டுவிட்டது. சிறுவயதிலே படித்தது போதும் என எண்ணப்படுகிறது. கல்லூரியிலே கல்விதான் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஒழுக்க நெறிகளையும் கடவுளுடைய திட்டங்களையும் அறியாத மனுக்குலம் கொலைகாரர்களாகவும் திருடர்களாகவும் விபச்சாரக்காரர்களாகவும் ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் பாவமான காரியங்களை செய்து வருகிறார்கள். ரட்சிப்பு பெறாத இந்த உலகத்திற்கு ஒழுக்கப்படுத்துதல் தண்டனைகள் தேவையானதாயிருக்கிறது. தவறான காரியங்களுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்காமல் கடந்து செல்லும் பொழுது தேசம் பாழாகிக் கொண்டே போகிறது. நோவாவின் காலத்தில் நியாயம் தீர்த்த தேவனாய கர்த்தரே மனிதனை ஒழுக்கப்படுத்துவதற்கான இந்த தண்டனை முறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சரி, இப்பொழுது 2 பேதுரு 2:6 பாருங்கள். சோதோம் கொமோரா எனும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கனைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட சம்பவத்தை ஆதியாகமம் 19 வாசிக்கலாம். சோதோம் குமராவிலே தேவன் நியாயம் தீர்த்தது மாம்சத்தைத்தான், மாம்சத்திற்கு அடுத்த குணங்கள். அருமையானவர்களே, சோதோம் குமராவிலே குறிப்பாக ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியங்களை செய்ய யாவருக்கும் அனுமதி இருந்தது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, மாம்ச பாவமானது அசுத்தமானது. எனக்கும் உங்களுக்கும் பழைய சுபாவம் இருக்கிறது. அது வெளிப்படும் பொழுது அசுத்தமான காரியங்களை செய்கிறது, கேடான காரியங்களை செய்கிறது, பாவமான காரியங்களை செய்கிறது. ஆணோடு ஆண் வாழலாம், பெண்ணோடு பெண் வாழலாம் என்பதை நீதியாக்கும் பொழுது, சட்டமாக்கும் பொழுது அந்த பாவத்திற்கு மதிப்பு கொடுத்தது போலாகிறது. இப்படிப்பட்ட கேடான நிலைமைக்கு மனிதன் செல்லும் பொழுது உன்னை அப்படியே விட்டுவிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதைத்தான் வேதவசனம் போதிக்கிறது. ரோமர் 18:32-32 நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். குறித்துக் கொள்ளுங்கள், ரோமர் 18:32-32. இப்படிப்பட்ட மாம்சத்துக்கு அடுத்த பாவங்களை குறித்து நாம் இளக்காரமாக நினைக்கும் பொழுது, அதை குறித்து புன்முறுவல் பூக்கும் பொழுது, அது இன்னமும் அதிகரித்து தேசத்தை கேடாக்குகிறது. தொடர்ந்து 7-8 வசனங்களை பாருங்கள். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அந்த பாவமான சூழ்நிலையிலே வாழ்ந்த லோத்திற்கு தன்னை சுற்றி நடைபெறும் காரியங்கள் வேதனையை கொடுத்தது. அவனுடைய இருதயத்தை அது வாதித்தது. வாதித்தல் என்ற வார்த்தை புரிகிறதா? கம்யூனிச நாடுகளிலே மக்கள் எப்படி வாதிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்திருப்போம் என்றால் வாதிக்கப்பட்ட என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நாடுகளிலே பல இடங்களிலே ஒரு மனிதனின் தனித்தன்மையை நொறுக்கி போடுவதற்காக தொடர்ந்து மிக பிரகாசமான விளக்குகளின் எதிரே உட்கார வைப்பார்கள். அது மட்டுமல்ல, பலவிதமான கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கையில் உள்ள நகத்தை பிடுங்கி எடுப்பார்கள். இப்படியாகத்தான் அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள். வாதிக்கப்பட்ட என்ற வார்த்தைக்கு பொருள் இதுதான் பிரியமானவர்களே. சோதோம் குமரா பட்டணத்திலே லோத்தின் இருதயமானது வாதிக்கப்பட்டது. அந்த பட்டணத்திலே அவன் மகிழ்ச்சியாகவே இருக்கவில்லை. உள்ளத்திலே அவன் நெருக்கப்பட்டவனாக வாதிக்கப்பட்டவனாயிருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு செய்தித்தாட்களிலேயும் தொலைக்காட்சி மற்றும் வானொலி செய்தி வேளைகளிலேயும் பாவமான காரியங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது அது நமது உள்ளத்தை வாதிக்கிறதா? அல்லது நாம் உணர்வு அற்றவர்களாக மாறிவிட்டோமா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்வோம் என்றால் நம்முடைய சொந்த பிள்ளைகளோ மற்ற பிள்ளைகளோ நம்மை சுற்றியிருக்கிற சமுதாயமோ மாம்சத்திற்கடுத்த பாவத்திலே விழும்பொழுது அது நமது இருதயத்தை பாதிக்கிறதாக இருக்கும். அது நமது உள்ளத்திலே ஒரு பாரத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க நம்மை உந்தி தள்ளும். பொதுவாக ஆதியாகமம் 19 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது லோத்து இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் லோத்தின் இருதயத்தின் நிலைமையை பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். இல்லையென்றால் லோத்தும் ரட்சிக்கப்படாதவன்தான் என்று நாம் எண்ணியிருப்போம். ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிறது போல லோத்து சோதோமுக்குள்ளே பிரவேசித்தான். அது மட்டுமல்ல, அங்கே அரசியலிலே தலையிட்டான். ஆனால் அவன் சொந்த குடும்பத்தையோ இழந்து போனான். இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது ரட்சிக்கப்படாதவனாக கர்த்தரை அறியாதவனாக போய்விட்டான் என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவனோடு தப்பிய இரண்டு குமாரத்திகளுடைய நிலைமையை குறித்து வாசிக்கும் பொழுதும் அவர்கள் இருவரும் கூட சோதோம் பட்டணத்திலே அழிக்கப்பட்டிருந்திருப்பார்கள் என்றால் நலமாயிருந்திருக்கும் என்று என்ன தோன்றுகிறது. இங்கே லோத்து அந்த பட்டணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை எதற்கு உதாரணமாக சொல்கிறார் என்றால், தேவன் தேவ பக்தி உள்ளவர்களை நிச்சயமாகவே ரட்சிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தான். 6 வசனத்திலே நாம் வாசித்தது என்ன? பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு திஷ்டாந்தமாய் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் இரண்டு பெரிய ஆச்சரியமான காரியங்கள் காத்திருக்கிறது. முதலாவதாக, பரலோகத்திலே வந்து சேர்வார்கள் என்று நாம் எண்ணிய சிலர், நிச்சயமாக நம்பியிருந்த சிலர் அங்கு இருக்கப் போவதில்லை. இந்த உலகத்திலே இவர்கள் எல்லாரும் நிச்சயமாகவே நித்தியத்தை சுதந்திரிப்பார்கள் என்று நினைத்தவர்களை நாம் அங்கு பார்க்க முடியாது. இரண்டாவது பெரிய அதிர்ச்சி நமக்கு என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறக்காத பிள்ளைகள் என்று நாம் நினைத்தவர்களிலே சிலர் அங்கே நித்தியத்திலே இருப்பார்கள். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்பொழுது பெரிதாக சாட்சி எதையும் பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்பட்டிருப்பார்கள். இதற்கு உதாரணம் லோத்துதான். காரணம், ஆதியாகமத்தை வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கான ஒரு பெரிய சாட்சியாக நாம் பார்க்க முடிகிறதில்லை. தேவ தூதர்கள் வந்து சோதோம் குமரா அழிக்கப்படும் என்பதை லோத்துக்கு சொன்னபொழுது லோத்து தனது பிள்ளைகளை மணக்க இருந்த மருமக்கள் மாரிடத்திலே போய் சொன்னார், இந்த பட்டணத்தை தேவன் அழிக்கப் போவதாக சொல்கிறார், எனவே நாம் வெளியே போவோம் என்று சொல்கிறார். ஆனால் அவர்களோ, வயதான மனிதனே, உன்னை நாங்கள் நம்ப முடியாது. இங்கே நீ எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்தால் கடவுளோடு கூட நெருக்கமான தொடர்பு உனக்கு இருந்ததாக தெரியவில்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். ஆதியாகமம் புத்தகத்தின் சரித்திரம் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கும் என்றால் லோத்து நித்தியத்தை இழந்தவராகத்தான் நமக்கு தெரிவார். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் இங்கே சொல்வது என்ன? லோத்தை தேவன் ரட்சித்தார் என்று கூறுகிறார். லோத்தை ரட்சித்தார் என்று சொல்லும்பொழுது லோத்தை மட்டுமல்ல, அவன் இரண்டு குமாரத்திகளையும் அவனுடைய மனைவியையும் தேவன் காப்பாற்றினார். ஆனால் அவளோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். தேவனுடைய பாதையிலே லோத்து நீதிமானாக காணப்பட்டான். தேவன் அவபக்தியாய் நடந்த மற்றவர்களை அழித்து போட்டார். லோத்தை அவர் ரட்சித்தார். லோத்து அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றவில்லை. அதை அவன் வெறுத்தான். அவனுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டான். ஏனென்றால் அவன் ஒரு நீதிமான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல லோத்தும் தேவன் மேலே விசுவாசம் வைப்பவனாகத்தான் இருந்தான். ஆபிரகாமை போல வாழ்க்கை இல்லாவிட்டாலும், அவன் உலகத்திற்கு ஒரு சாட்சியாய் இருப்பது போல இல்லாவிட்டாலும், லோத்து உள்ளத்திலே நீதிமானாயிருந்தான். அவனுடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானாய் வேத புஸ்தகத்திலே லோத்து காணப்படுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவன் விசுவாசத்தை செயல்படுத்தியது போல தெரியவில்லை. ஆனால் அவன் உள்ளமோ சமாதானமாயிருக்கவில்லை. பாவ சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்டவனாகத்தான் காணப்பட்டான். பிரியமானவர்களே, சற்றே எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் அவன் கேட்க வேண்டியதிருந்திருக்கும். எப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் அவன் காண வேண்டியதாயிருந்திருக்கும். அது அவன் உள்ளத்தை உடைத்தது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அசுத்தமான வார்த்தைகளிலே பங்கு பெற முடியாது. அசுத்தமான பேச்சுகள் அசுத்தமான செயல்களுக்கு மனிதனை வழி நடத்தும். தேவன் அவனை பார்த்து, லோத்துவே, நீ பட்டணத்தை விட்டு வெளியே போக வேண்டும், நீ உள்ளே இருப்பதனாலே பட்டணத்தை அழிக்க முடியாது என்று கூறினார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதே நேரத்திலே மற்றொரு மனிதனையும் நாம் பார்க்க வேண்டும். குறைபேசி கொண்டல்ல லோத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன்தான் ஆபிரகாம். இது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. ஒரு ஊழியருடைய நண்பர் எப்பொழுதும் மற்றொரு ஊழியரை குறித்து குறைவாக குற்றம் சாட்டி பேசிக் கொண்டே இருப்பார். அப்பொழுது அந்த ஊழியர் தனது நண்பரை பார்த்து, அருமையான நண்பனே, நீ அவரை குறித்து எப்பொழுதும் குறைவாகவே பேசிக் கொண்டிருக்கிறாயே, அவருக்காக நீ எப்பொழுதாவது ஜெபித்தது உண்டா என்று கேட்டாராம். அப்பொழுதுதான் அந்த ஊழியர் நண்பர் தனது குறையை உணர்ந்து, இல்லை, நான் ஜெபிக்கவில்லை என்று கூறினாராம். அவர் தவறு செய்கிறார் என்று நீ அறிவாய் என்றால், உணர்வாய் என்றால், அவருக்காக ஜெபம் பண்ணு என்று கூறினாராம். ஆபிரகாம் சோதோம் பட்டணத்திற்காக ஜெபித்தான். தனது உறவினரான லோத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பாரப்பட்டான். எனவேதான் 50 நீதிமான்கள் இருந்தால் தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டாம் என்று கூறினார். இறுதியாக 10 நீதிமான்களாவது இருந்தால் அதை அழிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறு அவர் ஜெபித்து முடித்த பிறகு லோத்து கர்த்தருடைய பிள்ளையாக இருந்திருப்பானா என்ற பயம் கூட ஆபிரகாமுக்கு வந்திருக்கும். ஆனால் லோத்து தன்னுடைய உள்ளத்திலே பாவத்தோடு ஒத்துப்போகவில்லை. தேவன் அதை அறிந்திருந்தார். எனவேதான் லோத்து வெளியே போகும் வரை பட்டணத்தை அழிக்க முடியாது என்று சொல்லி லோத்தை துரிதமாக வெளியே போகச் சொன்னார். லோத்துவின் மனைவி அவனோடு கூட வெளியே புறப்பட்டு போனாள். ஆனால் நடந்ததென்ன? பின்னால் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். இது ஒரு வினோதமான காட்சியாக நமக்கு தெரிகிறது. அவள் பின்னாலே திரும்பி பார்த்ததினாலே ஏன் அவள் உப்பு தூணாக வேண்டும்? எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, பின்னாலே திரும்பி பார்த்ததின் விளைவு இதுதான். அவள் ஏன் திரும்பி பார்த்தாள்? இது வெளிப்படையான ஒரு உண்மை. அவள் சோதோம் பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாலும் அவளுடைய இருதயம் அங்கேதான் இருந்தது. சோதோம் பட்டணத்திலே நடைபெற்ற எல்லா காரியங்களிலேயும் அவளுடைய வாழ்க்கையிலே ஈடுபாடு இருந்தது. அங்கே காணப்பட்ட சின்ன சின்ன குழுக்களின் அங்கத்தினராக அவள் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை லோத்து, நாம் சீக்கிரமாக வெளியே போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லும்பொழுது கூட, நாம் ஏன் இந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று வாதாடியிருப்பாள். அவள் திரும்பி பார்த்ததற்கு மற்றொரு காரணமும் இருந்திருக்கலாம். உண்மையாகவே தேவன் பட்டணத்தை அழிப்பாரா என்ற சந்தேகம் அவளுக்கு இருந்திருக்கிறது. ஆம், தேவன் பட்டணத்தை அழித்தார். அவளையும் உப்பு தூணாக்கினார். அருமையானவர்களே, லோத்துவை சவுதம் பட்டணத்திலிருந்து தேவன் விடுவித்த இந்த சம்பவம் மற்றொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன தெரியுமா? திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிற சம்பவத்தை இது நமக்கு காட்டுகிறது. மகா கொடிய நாட்கள் வரும் முன்னதாக, மகா உபத்திரவ காலம் வரும் முன்னதாக சபையை அவர் எடுத்துக் கொள்வார். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தவான்கள் கொடிய வேதனைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. லோத்துவை போல பலவீனமான பரிசுத்தவான்களும் கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். லோத்து ரட்சிக்கப்பட்டான். நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்களும் நிச்சயமாகவே எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் என்பதை விசுவாசிக்கலாம். கொடிய உபத்திரவ காலங்களுக்குள்ளே சபை பாடுபட போவதில்லை என்ற ஒரு பெரிய உண்மை இதிலே கற்றுக்கொள்ள உதவியாயிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே நீதிமான்களாக்கப்பட்டார்கள். இந்த லோத்துவும் தனது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். இரண்டு பேதுரு 2:9 பாருங்கள். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கனைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். மகா உபத்திரவ காலங்களுக்குள்ளே திருச்சபை கடந்து செல்லும் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் தம்முடையவர்களை ரட்சிக்க அறிந்திருக்கிறார். இது எப்படி என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். நீதிமான் யார், துன்மார்க்கர் யார் என்ற வித்தியாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இது நமக்கு தெரியாது. கோதுமையும் களைகளும் சேர்ந்தே வளர்கிறது. இது இரண்டும் வளரட்டும், அதை குறித்து பிரச்சனை ஒன்றுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, கோதுமைகளும் களைகளும் சேர்ந்தே வளர்கிறது. தேவனுடைய வசனம் இன்று மகிமையாக எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்கிறது. பின் நாட்கள் ஒன்றிலே தேவனே அந்த வேறுபாட்டை செய்வார். தன்னுடைய மக்களை உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளும் பொழுது துன்மார்க்கர் வெள்ளை சிங்காசனத்தின் முன்னே நிற்பார்கள். 10 பாருங்கள். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இங்கே விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து என்று சொல்லப்படுவது மிகவும் கடுமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளிலே குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மிருகங்களை விட கேவலமான நிலைமையிலே வாழ்கிறவர்களாக காட்டுகிறது. ஏனென்றால் அசுத்தத்தை அவர்கள் இச்சித்து மாம்சத்திற்கேற்றபடி நடக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அசுத்தத்தை விரும்பி போனார்கள். அடுத்ததாக கர்த்தத்துவத்தை என்று குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த உலகத்திலே உள்ள அரசாங்கத்தை குறிக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். இந்த வார்த்தையின் பொருள் அரசாட்சி என்பதாகும். இதே வார்த்தை சில இடங்களிலே ஆளுகை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யூதா எழுதின பொதுவான நிருபம் 8 கர்த்தத்துவத்தை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3 சொல்லும்பொழுது இது ஆவிக்குரிய ஆளுகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தேவன் நமக்கு மேலாக நியமித்திருக்கிற ஆவிக்குரிய ஆளுகைகளை அது சொல்லுகிறது. அதாவது தேவதூதர்கள் மற்றும் உலகத்தை தேவன் ஆளுகிற காரியங்களை குறிக்கிறது. சூரியனுக்கு கீழே இருக்கும் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று அவர்கள்தான் தேவனிடத்தில் கூறுகிறார்கள். இந்த உலகத்திலே காணப்படும் எதை குறித்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் இப்படி பாவத்திலே வாழுகிறவர்கள் இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், மகிமையான காரியங்களையும் குறைவாக பேச பயப்படாதவர்கள். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். பட்டணத்தின் பெயரை அல்ல, தலைவர்களுடைய பெயரை அல்ல, அவர்கள் பகைக்கும் யாருடைய பெயரையும் அல்ல, தேவனுடைய பெயரை தூஷிக்க அஞ்சாதவர்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தினரின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா?
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-9408-12-25.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசெயர் 3:24.